الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் வீண் விரயங்களை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது முழுமையான பரிபூர்ணமான மார்க்கம், ஒவ்வொன்றையும் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் மனதளவு கழித்துவிட்டு சுத்தம் செய்கிற போது வலது கையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், இடது கையால் என்ன செய்யுங்கள், சுத்தம் செய்யுங்கள் என்பது வரை சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நீங்கள் செருப்பை அணிகிற போது வலது காலில் நீங்கள் முதலில் போடுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒத்தற்கால் செருப்போடு நீங்கள் நடக்க வேண்டாம், செருப்பை நீங்கள் போர்க்கடங்கள், ரெண்டு செருப்பை போட்டு என்ன செய்யணும், நடக்கணுமே தவிர ஒத்த கால செருப்பை போட்டு ஒத்த கால என்ன செய்ய வேணாம், போடாமல் நடக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப ஒவ்வொன்றையும் முழுமையாக பரிபூர்ணமாக சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற காரணத்தால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், வமா கான ரப்புக நசியா, உங்களுடைய ரப்பாகிய நான் எதையும் மறக்கக்கூடியவன் அல்ல, மறதி என்பது மனித பலவீனம், அல்லாஹ்வுக்கு மறதி வராது, எனவே அல்லாஹ்வாகிய நான் எதையும் என்ன செய்துவிட மாட்டேன், மறந்து விட்டுவிட மாட்டேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். என்ற அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, வீண் விரயம் என்பது இஸ்ராப் என்பது இஸ்லாத்தின் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற இந்த வீண் விரயம் பொருளாதார வீண் விரயமாக இருந்தாலும் சரி, அல்லது உணவு பொருள்களில் நம்முடைய தாய்மார்கள் நடைபெறுவாங்க, சமைப்பாங்க, சமைச்சு மறுநாள் காலையில் அந்த சமைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் குப்பை தொட்டுக்கு போகிறது, அந்த வீண் விரயமாக இருந்தாலும் சரி, நம்ம தேவையில்லாம வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வீணாக சுத்துகிறோமே, அப்ப வெட்டியா வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வெட்டியா சுத்தணுமே, அந்த சுத்துதலாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் உழவு செய்கிற போது அதிகமாக மேல் மிச்சமாக தண்ணீரை பயன்படுத்துகிறோமே, தேவையில்லாம தேவைக்கு நீங்க மூன்று முறை கழுவுங்கள், நீங்கள் மூன்று முறை கைகளை கழுவுங்கள், மூன்று முறை முகத்தை கழுவுங்கள், மூன்று முறை கால்களை கழுவுங்கள் என்பது மார்க்கம். ஒருவன் நாலு முறை முகத்தை கழுவுவது கூடுமா, அஞ்சு முறை கழுவுவது கூடுமா, நபிகள் நாய் எந்த அளவு சொல்லுவாங்க சொன்ன, ஒருவர் உது செய்கிற போது நாலு முறை முகத்தை கழுவினால், நாலு முறை கைகளை கழுவினால், நாலு முறை கால்களை கழுவினார், பக்கது வளம அவர் அநியாயம் தெரிவித்தார், அவர் வரவு தெரிவித்தார், அவர் பாவம் தெரிவித்தார் என்று சொல்லுவார் யாரு, நபிகள் நாய் என்று சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், அவர் உழு செய்கிற போது தண்ணீரை பயன்படுத்துகிறோமே, அதுல கூட என்ன செய்யக்கூடாது, வீண் விரயங்கள் கூடவே கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ற அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, தலைவர்களே, குறிப்பாக பொருளாதாரம் காசு பணம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியமத்து, பெரிய ஒரு அருள்குறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பொருளாதாரத்தை நியமத்து என்று நானாக சொல்லவில்லை, திருமலை குர்ஆனின் சூரத்துல் ஜுமா என்று சொல்லக்கூடிய 62வது அத்தியாயத்தின் 4வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், ذَٰلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, காசு பணங்கள் செல்வங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது தெய்வத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த செல்வம் என்பது பதுவா அல்லாஹுடைய அருள்குறையாக இருக்கிறது. அப்ப காசு பணம் செல்வம் என்பது யாருடைய நேமதி? அல்லாஹுடைய அருள்குறை. யூஜிஹி மையசாவு, யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று பேசுகிறானே. அவர் செல்வம் அல்லாஹுடைய அருள்குறை என்பதற்கு இந்த வசனம் முதல் சான்று. அது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம கட்டக்கூடிய வீடுகள்ல ஒரு ஆயத்தை எங்க போட்டிருப்பாங்க? இந்த ஆயத்தை கூட சின்ன ஓட்டு வீட்டுல நான் பார்த்தது இல்ல. சின்ன சின்ன ஓட்டு வீடு கட்டுவாங்க, ஓட்டு வீட்டுல இந்த ஆயத்தை போட்டுக்க மாட்டாங்க. போடுகிறோமே, இது இப்ப யாரு சொன்னது தெரியுமா? இந்த வார்த்தையை சொன்னது யாரு? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பெண் இருந்தாங்க, ஒரு அரசி. அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனையும் சந்திரனையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று ஹுதுஹுத் என்ற பறவை சொன்னதே, அப்படி சொன்ன உடனே அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று சுலைமானுக்கு சொன்னாங்களே. அப்படி சொல்லுகிற போது இப்ரீத் என்ற ஒரு ஜின் சொன்னது, பால இப்ரீத் மின ஜின்னி அன ஆதிக பிஹி கவுல அன் தகூமி மகாமிக், நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன், எவ்வளவு சீக்கிரமாக நான் கொண்டு வருவேன் என்று சொன்னால், இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எந்தரிப்பதற்குள் என்ன செய்திருவேன், சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுவேன் என்று அந்த ஜின் சொன்னது. அந்த சபையில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை அறிந்த காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி, கிதாபை பற்றி வேதத்தை பற்றிய ஞானம் மிக்க ஒருவர் சொன்னார், அந்த ஆதிக்கவி, நான் அதை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். எவ்வளவு சீக்கிரம் தெரியுமா? அவர் இரு தத்த இலைக்க பருவு, கண்ணிமைக்கும் நேரத்தில் எந்திரி பதவி கேட்டாவுடன் கண்ணிமைக்கு நேரத்தில் கைது செஞ்சிருவேன், கொண்டு வந்துடுவேன் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் கொண்டு வந்து காட்டினார். கண்ணிமைக்கும் நேரத்தில் சிம்மாசனம் எங்கே வந்துருது? அந்த சுனைவாதி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அப்படி அந்த சிம்மாசனத்தை பார்த்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ஹாதா மின் ஃபளி ரப்பி, இது என் ரப்பின் அருள்குடை என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இது மாதிரியான நியமத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்குடை என்பதற்கு இந்த வசனங்கள் சான்று. மட்டுமில்லாம நம்ம எல்லாம் சும்மாவை குடிச்சு கூட இருந்தாலும் மரியாதை எழுத போவோமே, அப்படி எழுத போகும் போது ஒரு துவாவை ஓதி கொண்டு போக, ஓதுறவோ இல்லையோ, ஓதிட்டு போறவோ இல்லையோ, ஓடி போவோம், மார்க்க பிரகாரம் செய்யணும், ஓதிட்டு போவனே என்னதுவா? அல்லாஹு இன்னிக்க மீன் பவுலிக்க, பவுலை என்று சொன்னால் செல்வம், காசு பணம். அல்லாஹவே, உன்னுடைய செல்வத்தை எனக்கு தருவாயாக, உன்னுடைய பொருளாதார வளமையை எனக்கு தருவாயாக என்று செல்வங்களை தேடியவர்களாக நாம் வெளியே போகிறோம் என்று சொன்னால், அப்ப செல்வங்கள் என்பது அல்லாஹ்வுடைய நேமத் என்பதற்கு இதுகளெல்லாம் தெளிவான சான்று. எனவே இந்த செல்வம் விஷயத்தில் நம்ம எப்படி கரெக்டா இருக்கணும்? அல்லாஹ் தர்றான், அல்லாஹ் தந்து சோதிப்பான், தரமை சோதிப்பான், தந்து சோதிப்பான், எடுத்து சோதிப்பான். இந்த உலகமே சோதனை கூடம், இந்த உலகமே சோதனை கூடம் என்று நானாக சொல்லவில்லை. திருமறை குர்ஆனில் சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரகல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர், அல்லதீ கலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அவன் தான், அந்த அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், உங்களை பிறக்க வைத்ததும் உங்களை மௌத்தாக்குவதும் யாரு? அந்த அல்லாஹ்வாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, ஏன் பிறக்க வைத்தான், ஏன் மரணிக்க வைத்தான் என்று சொன்னால், எவ்வளவுக்கும் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக. எந்த வகையில்? ஐயுக்கும் அகசமு அமலா, அமல்களில் மிகச்சிறந்தவர் யார் என்று உங்களை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கிறான் என்று பேசுகிறானே. அப்ப இந்த துன்யாவே என்னதான் சோதனை கூடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல முக்கியமான சோதனை காசு பணம். இந்த காரணத்தால காசு பணத்தை அல்லாஹ் தர்றானே, அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். இது வேற தேவையில்லாமல் பயன்படுத்துவது, வீணாக பயன்படுத்துவது, ஆடம்பரத்திற்காக செலவு. நமக்கு பாக்குறோம் எவ்வளவோ முஸ்லிம்கள் பண்ணக்கூடிய திருமணம், முஸ்லிம்கள் பண்ணக்கூடிய திருமணத்துல எத்தனையோ ஏழை எளிய முஸ்லிம்கள் மருத்துவ செலவு இல்லாம கஷ்டப்படுறாங்க, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க, கல்விக்கு பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணுமே, கல்லூரிகளுக்கு ஸ்கூல்களுக்கு அதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஓரளவுக்கு வசதி படைத்த முஸ்லிம்கள் அல்லது நடுத்தர முஸ்லிம்கள் முடியாவிட்டாலும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அவங்களுடைய திருமண நேரங்கள்ல ஏராளமான காசுகளை விசாரணை பண்றாங்களே, அதெல்லாம் மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு அநியாய மக்களவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமலை குர்ஆனில் சூரா ஆராஃப் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தின் 31வது வசனம் அதிலே பேசுகிறான், யா பனி ஆதம் குது ஸீரத்துக்கும் இந்த குயிலி மஸ்ஜித் வகுலு வஷரபு வலா துஸ்ரிபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிபீன். ஆதம் மக்களே, நம்மள எல்லாம் அல்லாஹ் கூப்பிடுறான், யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே என்று கூப்பிட்டு, குது ஸீரத்துக்கும் இந்த குயிலி மஸ்ஜித், நீங்கள் மஸ்ஜிதுக்கு வருகிற போது ஜீனத்தோடு வாருங்கள், அழகிய ஆடைகளோடு வாருங்கள். நம்ம வீட்டுல வந்து சாதாரண இருக்கலாம், அதே ஆடையோடு வழிபாட்டுக்கலாமா? வரக்கூடாது. அப்ப பள்ளிக்கு வருகிற போது அதற்கென்று ஒரு ஒழுக்கத்தோடு, அதற்கான ஆடை கட்டுப்பாட்டோடு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு, ஒவ்வொரு நீங்கள் உண்ணுங்கள், வசரவும் நீங்கள் பருகுங்கள், வலா துசரிப்பு அதே சமயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இஸ்ராஃப் பண்ண வேண்டாம், தீவிரம் செய்ய வேண்டாம். ஏன் என்று சொன்னால், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிபீன், எவன் தீவிரம் செய்கிறானோ அவனை அல்லாஹ் ஏற்றிக்க மாட்டான் என்று பேசுகிறானே. அவை நறுமை சகோதரர்களே, தீவிரம் இஸ்லாத்தில் பெரும்பாவம் என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா? மட்டுமில்லாம இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் கிதாபுல் லிபாஸ், லிபாஸ் சம்பந்தப்பட்ட, லிபாஸ் என்றால் ஆடை, ஆடை சம்பந்தப்பட்ட பாடம் என்ற ஒரு பாடத்தை போடுறாங்க. அந்த பாடத்தின் முதல் ஹதீஸ் என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய மதீனாவுடைய பள்ளிவாசல் ஒன்று கூட்டுவாங்க, ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, கூலு நீங்கள் உண்ணுங்கள், வசரமு நீங்கள் படுங்கள், வைபவு நீங்கள் ஆடைகளை உடுத்துங்கள், நீங்கள் தர்மங்களை பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு, இஸ்ராஃபின் வலா மஹீரத்தின், இஸ்ராஃப் இல்லாமல், வீண்வரையில் இல்லாமல், பெருமை இல்லாமல் இவைகளை செய்யுங்கள். அப்ப இஸ்ராஃப் என்பது ஒருவர் என்ன, பெருமை என்பது நீங்கள் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், நீங்கள் உடுத்துங்கள், நீங்கள் தர்மம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெருமை அடைந்து பெருமையின் மூலமாக நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்ற நிகழ்நாடு சுற்றுலாக சொன்னார். அப்ப வீண் விரயம் ஹதீஸ் அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில் பாவம் கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாம் இன்னைக்கு வீண் விரயம் செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம எல்லாம் முஸ்லீமா வாழ்றோமே, அது காரணமா இருந்தாங்களே நபிகள் நாயகம் அலைத்தல்லம், அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்த்தமாக ஒவ்வொரு பண, ஒவ்வொரு காசு, ஒவ்வொரு பருக்கு விஷயத்திலையும் இந்த பருக்கையை கீழே போட்டக்கூடாது, இந்த அரிசியை வீணாக்கக்கூடாது, அவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஒரு வரலாறு பதிவு செய்வதா இருந்தா, சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டு அகல் போர் என்ற ஒரு போரை சந்தித்தார்கள். அகல் என்று சொன்னால் மதீனாவை சுற்றி ஆழமான அகலமான பள்ளத்தை தோண்டுவது, அதாவது மதீனாவை சுற்றி எங்க தோண்டுறது தெரியுமா? எல்லாம் வந்து சும்மா சாதாரண மண்ணு கிடையாது, மண்ணு கிடையாது, எல்லாமே மலை அடிவாரம். நீ போய் பார்த்திருந்தா அந்த அகலை தோண்டாங்களே, இன்னைக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போனா அந்த அகலிய தோண்டாங்களே, அதை இன்னைக்கு நீங்க பார்க்கல, ஃபுல்லா சுத்தி பார்க்கலாமே, எல்லாமே மலைங்க, மலை அடிவாரம், மலையை பேர்த்து எடுத்திருக்கிறாங்க. முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மலை மக்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தால் நபிகள் நாயகம் சகாபாத்தில் சேர்ந்து மலையை பேர்த்து எடுத்து மதீனாவை சுத்தி பண்ணிருக்கிறாங்க, அகலை தோன்றாங்க. அப்படி தோன்றுகிற ஊரில் ரசூலுல்லாஹ் தோன்றாங்க, அபூபக்கர் தோன்றாங்க, உமர் தோன்றாங்க. இதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அகலை தோன்றாங்க, தோன்றினால் கடுமையான பசி, பசி அவர்களை வாட்டுகிறது. பசியுடைய உச்சகட்டம், அந்த உச்சகட்டத்தில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பசி தாங்க முடியாம வீட்டில் போய் மலையிட்ட, எனக்கு பசி தாங்க முடியல, இதுக்கு மேல என்னால அகலிய தோண்ட முடியல, இடையில் ஒரு பாறை வருகிறது, பாறையை உடைக்க முடியல, என்னமாவது சாப்பிடறதுக்கு வழி இருக்குதா என்று அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மனைவிட்டு கேட்கிறாங்க. மனைவி சொன்னார்கள், மா இந்தி இல்லாவாவும், தண்ணீரை தவிர எதுவுமே இல்ல. சொன்னது யாரு? அபுபக்கர். அபுபக்கர் மக்களவர்களின் பணக்காரவங்க, மதினாவோட இணையா போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லைட்டாங்க. அவ கடும் பசியில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு யாசன் பித்த வாங்கி பழக்கம் கிடையாது, கண்ணியத்தோடு வாழ்ந்துருக்கிறாங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஆரோயிர தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு போகலாமே, அவர் வீட்டில் சாப்பிடலாமே என்ற எண்ணத்தில் அபுபக்கர் அவர்கள் உமரை நோக்கி போகிற போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாதையில் வந்துகிட்டு இருப்பாங்க. வந்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமரை பார்ப்பாங்க. பார்த்து கொண்டு உமரை எங்க போறீங்க கேட்பாங்க. உமர் சொல்லுவாங்க, அபுபக்கர் அவர்களே, நான் அந்த அகலியை தோடினேன், என்னால் தாங்க பசி தாங்க முடியவில்லை, பசியுடைய உச்சகட்டத்தை மனைவிட்ட போய் சாப்பிடறதுக்கு வழி கேட்க ஒண்ணுமே இல்லை தானே, எங்க வீட்டுல நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறானே என்று வந்து கொண்டிருக்கிறேன் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபுபக்கருக்கு சொல்ல, ரெண்டு பேருக்கு அபுபக்கர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நிலைமையோ உங்க ஹாலத்து என்னவோ அதாங்க ஏன் ஹாலத்து அப்படிங்குவாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து பேசிக்கிட்டு பசி தாக்க முடியலையே, நம்ம ரசூலுல்லாஹி வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுல போய் சாப்பிடலாமே என்று போய் கொண்டிருக்கிற போது நபிகள் நாயகம் அந்த பாதையில் வருவாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரை விசாரிப்பாங்க, ரெண்டு பேரும் சம்பவத்தை சொல்லுவாங்க. சொன்னார் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, உமர் அவர்களே, உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்தான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, நான் அகலிய தோண்டன, பசி தாக்க முடியல, வீட்டுல போய் கேட்ட ஒண்ணுமில்லைட்டாங்க, உங்க வீட்டுக்கு வரலாம வந்துட்டு இருக்கிறேன் என்று அவங்க சொல்ல, மூணு பேரும் சேர்ந்து யார் வீட்டுக்கு போவாங்கன்னு சொன்னா, மதீனாவுடைய ஒரு வசதி படைத்த ஒரு சஹாபி அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி சஹாபி அபு அய்யூபுடைய வீட்டுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் தான் வாங்க, அபு அய்யூப் வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வரலாம், அவங்க கூட்டிட்டு போவாங்க. இந்த மூணு பேர் வர்றாங்கனே, அந்த நடக்கக்கூடிய அந்த நடையை பார்த்த அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு மூணு பேரை வீட்டு உட்கார வச்சு பேசுகிற தண்ணி கொடுத்து, அல்லாஹுடைய தூதரே, அபுபக்கரே, உமரே, இந்த பேரித்த மரத்தின் உண்மைகள் என்று சொல்லுகிற போது பசியுடைய உச்சகட்டத்திலிருந்து அதிகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க, அபு அய்யூபை கூப்பிட்டு, அபு அய்யூப் அவர்களே, இந்த பேரித்த மரத்தை என் மகள் பாத்திமாவிடத்திலே கொடுத்து விட்டுவார்கள். ஏன் என்று சொன்னால், என் மகள் பாத்திமா மூன்று நாட்களாக உண்ணவில்லை, மூன்று நாட்களாக உண்ணாமல் பசியில் வாடி போன்றிருக்கிறார், பசியில் வாடக்கூடிய துடிக்கக்கூடிய என் மகள் பாத்திமாவுக்கு இதை கொடுத்து விட்டுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூபில் அன்சாரிக்கு சொல்ல, அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேரித்த மரத்தில் கொஞ்சம் தோன்றி பாத்திமாவாக கொடுத்து வந்தாங்க என்கிற வரலாறுகள் எல்லாம் இமாம் புகாரி முஸ்லிம் போல எக்கச்சக்கமான முஹத்தீன்கள் இதுகளை பதிவு பண்றாங்களே. என் அருமை சகோதரர்களே, அவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கத்தை வளர்த்தாங்க, ஒவ்வொரு பருக்க ஒவ்வொரு பேரிச்ச பழத்தை விஷயத்திலையும் அந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு பேரிச்ச பழம் கிடைக்கும், அவங்க சாப்பிடற பட்டிக்கு அவங்க பிள்ளைங்க அழுவோம், என்ன பண்ணுவாங்க, சாவாங்க, சாவிய பெண்மணிகள் அந்த ஒரு பேரிச்ச பழம் கிடைச்சு ரெண்டா பிறந்து ரெண்டு பிள்ளை வச்சிருப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு பாதி பேரிச்ச பழம், ஒரு பிள்ளைக்கு என்ன பாதியை கொடுத்தாங்க என்றெல்லாம் வரலாறுகளை பார்க்கலாமே. அப்ப அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி இந்த மார்க்கத்தை வளர்த்ததுக்காக நமக்கு மாஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நமக்கு செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த செல்வத்துடைய அருமையை கருதாமல் நம்ம நிறைய வீண் விரயம் பண்றோமே, நிறைய ஆட்சி ஆக்கி கொட்டுறோமே, இதெல்லாம் அல்லாஹ்ட்ட வந்து விசாரிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமா இல்லையா? சும்மலத்து சாருன்ன யௌமைதின் அனின்னை, ஒவ்வொரு நியமத்துகளை பற்றியும் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். நீ அள்ளி குட்டினியல, வெட்டி அணிகள் சுத்தினியல, வெட்டி அணிகள் பெட்ரோல் போட்டு வீணாட்டியல, எல்லாத்தையும் பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்கப்படாமல் உங்களுடைய கால்கள் நகராது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவை அருமை சகோதரர்களே, இஸ்ராப் என்பது மார்க்கத்தில் பெரிய ஒரு பாவம் என்பது மட்டும் இல்லாம நம்ம எல்லா விஷயத்திலையும் நடுநிலையா இருக்கணும். எந்த அளவுக்கு எல்லா விஷயம் நம்ம வந்து ஒது செய்யக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணக்கூடிய சதக்காவாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, நடப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது பேசுவது குரலா எல்லாத்திலையும் என்ன நடுநிலை? திருமறை புராணங்களா பேசுகிறான். சூரத்தில் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 143 அதில் ஒத்ததாரிக்கு ஜாமியாக்கும் உம்மத்தன் வசதன் இசூதார நான் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறேன். நம்மளா யாரு நடுநிலை மிக்க சமுதாயம், வீண் நிறைய மண்ணாம மீடியமா வரக்கூடிய சமுதாயம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டு, யார் இசிராசு பண்ணாம நடுநிலை வகிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய பரிசு இல்லை என்று சொன்னால் அவர்கள் நாளை மறுமையில உம்மத்தன் வசத்தன் லிதகூனு சுஹதா அலன்னாஸ் மக்களுக்கு அவர்கள் சாட்சி சொல்வார்கள், மக்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களா சாட்சி சொல்லுவாங்க என்று அல்லாஹ் கேட்டுக்கிறார். இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 4487வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லாரையும் விசாரிப்பான், நம்மள மாதிரி மக்களை மட்டும் இல்ல நபிமார்களும் விசாரிக்கப்படுவார்கள், ரசூல்மார்கள் விசாரிக்கப்படுவார்கள். அந்த விசாரணையில நூஹ் நபி அல்லாஹ் கூப்பிடுவான், நூஹ் நபி அல்லாஹ் கூப்பிட்டு நூஹ் நபிக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானா, ஹல் பல்லகத்த நூஹே நூஹ் நபி நூஹ் நபி சமுதாயம் இருப்பாங்க, நூஹ் நபிட்டு அல்லாஹ் விசாரணை, ஹல் பல்லகத்த நூஹே என்னுடைய மார்க்கத்தை இஸ்ராத்தை இந்த மக்களுக்கு நீ எடுத்து சொன்னீரா என்று கேட்பார். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், நாம் அல்லாஹ்வே நான் என்ன செய்துவிட்டேன் எடுத்து சொல்லிவிட்டேன் என்று சொல்வார்கள். சொன்ன உடனே அந்த சமுதாய மக்களை அல்லாஹ் விசாரிப்பான், ஹல் பல்லகும் மக்களே சமுதாய மக்களே நூஹுடைய சமுதாய மக்களே இந்த நூஹு உங்களுக்கு மார்க்கத்தை சொன்னாரா என்று அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி விசாரிக்க போது அந்த மக்கள் அங்கிருந்து அல்லாஹ்விடத்திலே போய் சொல்வார்கள், எங்கள் ரப்பே எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எந்த நபியும் வரவில்லையே, இவர் எங்கள்கிட்ட வரலையே, இவர் மார்க்கத்தை சொல்லலையே, நாங்க எப்படி சாத்து ஏற்றிருக்கோம் என்று அந்த சமுதாய மக்கள் மறுமையில போய் கியாமத் நபி என்ன பண்ணுவாங்க அல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க. அப்படின்னு வரலே சொல்லலேன்னு சொன்ன உடனே திருப்பி நூஹ் நபிட்ட அல்லாஹ் கேட்பானா, நீங்க போனே எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் நீங்க போனே சொன்னீங்கல, நீங்கள் போனீர்கள் சொன்னீர்கள் என்பதற்கு காட்சி சொல்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்டால் அவங்க சொல்லுவாங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துஹு, நான் போனே சாட்சி சொன்னேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லுவாங்க, ஒன்னாவது யாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது யாரு நம்ம யாருக்கு தாக்கி சொல்லுவோம், நூஹ் நபி ஒரு நபிங்க முதல் ரசூல், அந்த ரசூலுக்கு இவங்க வந்தாங்க போனாங்க தாவா செஞ்சாங்க என்று தாக்கி செல்லக்கூடிய அந்த பரிசை அல்லாஹ் தருகிறார் என்று சொன்னால் எப்ப தருவா யாருக்கு தருவா, யார் இஸ்ராஃபு பண்ணாம இருந்தாங்களோ யார் வீணுவரையை பண்ணாம இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும், யாரு வெட்டியா செலவு செஞ்சாங்களோ வீணுவரையை பண்ணாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்காது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னார், என் அருமை சகோதரர்களே இஸ்ராஃபு பண்ணக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலே அவங்க அல்லாஹ் எப்படி எச்சரிக்கை செய்கிறான் சொன்னால் மூன்று வகை ஐந்து வகையாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். முதல் எச்சரிக்கை என்ன, திருமறை குர்ஆனின் சூரத்துல் அஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 31வது வசனம், அது இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், எவன் வீண் விரயம் செய்கிறானோ அவனை நித்தியமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். சரியா, அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய பாசம் அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வர வேண்டும் என்று வர நம்ம எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் சொர்க்கத்துக்கு அந்த அமல்கள் மாத்திரம் போதாது, சேர்த்து என்ன வேணே அல்லாஹ்வுடைய ரஹமத் அல்லாஹ்வுடைய அன்பு பார்க்க வேணே. அவன் எவன் இஸ்ராஃபு செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு விடுவான், அவனை அல்லாஹ் நவுது பில்லாஹி மின்ஹா அவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் எச்சரிக்கை. எவன் வீணுகளையும் செய்கிறானோ அவன் ஷைத்தானின் சகோதரன். சரியா, வெட்டியா பண்றானே வெட்டியா எவன் இஸ்ராஃபு பண்றானோ அவன் யாருக்கு சகோதரன், செய்தாளுக்கு சகோதர, செய்தாளுக்கு அண்ணன். விசராவு பண்றவன் செய்தாளுக்கு யாரு? அண்ணன். இல்லாட்டி குறைந்தபட்ச தங்க தம்பி, இல்லாட்டி அக்கா, இல்லாட்டி தங்கச்சி என்பதை நான் சொல்லவில்லை. சொல்றது யாரு? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனி பதிவு செய்கிறானே, அவ ஷைத்தானுக்கு நண்பராக, ஷைத்தானுக்கு சகோதரனாக நாம் ஆகலாமா? ஆகக்கூடாது. இஸ்லாமு பண்றானே, அவ யாருக்கு சகோதரன்? ஷைத்தானுக்கு சகோதரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது தண்டனை, இரண்டாவது எச்சரிக்கை. மூணாவது, எவன் இஸ்லாமு செய்கிறானோ, அது எந்த பெண்ணு இஸ்லாமு பண்றாங்களோ அவர்கள் ஃபிரௌனின் கூட்டாளிகள். சரியா? அவ யாரு? ஃபிரௌனுக்கு கூட்டாளிகள் என்று நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனி சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 83வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறார், வைன்ன ஃபிரௌன லஆலின் ஃபில் அர்லி வைன்னஹு லமினல் முஸ்ரிஃபீன். நிச்சயமாக ஃபிரௌன் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த பூமியில் பெருமை அடித்தான், ஆணவம் கொண்டான். இப்படி பெருமை அடித்து ஆணவம் கொண்டு இஸ்ராவும் செய்தார். யார் இஸ்ராவு பண்றாங்களோ அவங்க யாருக்கு சொந்தக்காரர்கள்? ஃபிரௌனுக்கு சொந்தக்காரர்கள் என்று பேசுகிறானே, அந்த சுபஹானல்லாஹ், நௌதுபில்லாஹ், சைத்தானுக்கு சகோதரன், ஃபிரௌனுக்கு யாரே? சொந்தக்காரன் என்றெல்லாம் அல்லாஹ் பேசுவார் என்று சொன்னால், நீதிபதிகள் இஸ்ராவ் எவ்வளவு பெரிய குற்றம் என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா? மட்டுமில்லாம சூரா இன்ன சூரத்தில் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் 9வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறார், வீண் விரயம் செய்பவர்கள் அழிக்கப்படக்கூடிய பாவிகள். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறான், சோதிக்கிறான், சோதிக்கிறதா? ஒரு மாசம், ரெண்டு மாசம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் சோதிக்கிறதுப்பா. இவங்களை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, அகலாச்சனா, நிச்சயமாக நாம் அழித்தே தீருவோம். ஒன்னு இம்மையில் அழிவு, அல்லது மறுமையில் அழிவு. வாகலக்கினா, நிச்சயமாக நாம் அழித்தே தீருவோம். யாரை அழிப்போம் என்று சொன்னால், அது முஸ்லிபீன். யார் இஸ்லாமு பண்றாங்களோ, வீண்வரையா பண்றாங்களோ, அவங்களை அழிக்கே தீருவேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மட்டுமில்லாம இன்னொரு வசனத்திலே 5வது எச்சரிக்கை என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்துல் முஃமின் என்று சொல்லக்கூடிய 40வது அத்தியாயத்தின் 43வது வசனம், அதில் வஅன்னல் முஸ்ரிஃபீன ஹும் அஸ்ஹாபுன்னார். வஅன்னல் முஸ்ரிஃபீன, இஸ்ராபு செய்பவர்கள், வீண் விரயம் செய்யக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால், அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள். மத்த மத்த பாவங்கள் அது வேற, மத்தது நன்மையெல்லாம் செஞ்சு போட்டு இஸ்லாம் பண்றானே, அதற்காகவே அல்லாஹ் என்ன செய்வார்? நரகத்தில் தள்ளுவார், நரகத்தில் போட்டு தண்டிப்பார் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த இஸ்லாம் என்பது எவ்வளவு பெரிய பாவம். அதாவது ஒண்ணு என்ன, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது, இரண்டாவது என்ன, ஷைத்தானுக்கு சகோதரன், மூணாவது ஃபிரௌனுக்கு கூட்டாளி, நாலாவது அழிக்கப்படக்கூடிய பாவிகள், அஞ்சாவது என்ன, அவர்கள் நரகவாசிகள் என்று எவ்வளவோ கடுமையான, ஏதோ ஒரு சிடுக்குமார் பண்றாங்க அந்த மாதிரி கடுமையான வார்த்தை பிரயோகத்தை இந்த இஸ்ராஃபு வகையில் அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால், நம்ம எல்லாம் அந்த இஸ்ராஃபுல சாதாரணமா ஒண்ணு வாங்குவோம், வாங்கிய சாப்பிடுவோம், அப்புறம் என்ன செய்வோம், சீராகிடுவோம். இன்னும் இந்த இஸ்ராஃபு விஷயம் நம்மளை விட அரபு நாடுகள்ல பாத்தீங்க, எக்கச்சக்கமான இஸ்ராஃப். உணவு பொருள் அஞ்சு பேர் சாப்பிடுவாங்க, அஞ்சு பேர் சாப்பிடுற சாப்பாட்ட அவங்க வந்து பத்து பேர் சாப்பிடுற சாப்பாடு வாங்குவாங்க, அஞ்சு பேர் சாப்பிடுவாங்க, பாக்கி அஞ்சு சாப்பிடு இருக்கு, அப்படியே வச்சுட்டு போயிருவாங்க. அப்படி கறி எல்லாமே அப்படி இருக்கு, அப்படி வந்து போயிருவாங்க. அப்புறம் ஹோட்டலுக்கார வந்து என்ன செய்வான், அதை அப்படியே சுப்பராக கொட்டுவான், கட்டுவான், வலதியா இது பத்தியா, அந்த குப்பை தொட்டி குப்பை தொட்டி வீசிடுவான், எல்லா குப்பையில போயிடுறேன். அப்ப எக்கச்சக்கமான கறி, எக்கச்சக்கமான சோறு அரபு நாடுகள்ல இந்த மாதிரி நல்லா நிறைய கொடுத்து வச்சுக்கிறான், நேரத்தை கொடுத்து வச்சுக்கிறான், கொடுத்து அண்ணா சோதிக்கிறான். அப்படி நம்ம எப்படி யோசிக்கணும்னு சொன்னா, நம்மளை விட பல கோடி மடங்கு உயர்ந்த நபிகள் நாயகம் உமருக்கு அவங்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி சோதித்தான், அவங்களுக்கு கொடுக்காம அல்லாஹ் சோதித்தான், நமக்கு கொடுத்த அல்லாஹ் சோதிக்கிறான். அப்படி சோதிக்கப்படுகிறவரு, இது ரிசுக்கு, இது பறக்கத்து, ஒரு சோரை கூட நீங்க விடுற கூடாது. நீங்க சோரை விடுறது விடாம சாப்பிடுறது மட்டும் இல்ல, நீங்க சாப்பிட்ட உடனே அந்த விரல் என்ன செய்யுங்க, தூப்புங்கள். அது சரியா இல்லையா? அந்த தட்டை நீங்கள் என்ன செய்யுங்கள், வலித்து நீங்கள் சாப்பிடுங்கள். அப்ப ரிசிக்குங்க பெரிய ஒரு வரக்கத்துங்க, அந்த வரக்கத்தை நாம் வீணடிக்கிறோமே, அதெல்லாம் வாழ்க்கையில் கூடவே கூடாது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன, எல்லாம் நிறைய ரிசிக்கு தர்றானா, உங்க லெவலுக்கு வாங்குங்க, மித்த காசு இருக்க நீங்க ஏழை மக்களை சுதக்கா பண்ணுங்க. அழகா சொல்றாங்களே, மூணு பேர் ரெண்டு பேருக்கு போதுமான உணவு, ரெண்டு பேருக்கு எந்த உணவு போதுமோ அந்த உணவை வைத்து நீங்கள் மூன்று பேர் சாப்பிடலாம். மூன்று பேருக்கு போதுமான உணவை வைத்து நாலு பேர் செய்யலாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். நாலு பேருக்கு போதுமான உணவை என்ன செய்யலாம், அஞ்சு பேர் சாப்பிடுகிறலாம். அப்படி சாப்பிடுகிற போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க. அல்லாஹ் என்ன செய்வா, தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. அவையின் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம இஸ்லாம் விஷயத்துல சாதாரணமா அது ஒரு பாவம்னே நினைக்காம அதான் ஒரு பெருமை, அதான் ஒரு பந்தா. கரையாத்த சாப்பாடு மிஞ்சுது, மாஷாலா சபாலக்கு எல்லாம் மிச்சமா கல்யாணத்துல மிஞ்சிட்டு தப்பு கிடையாது. அந்த மிச்சமாக கூடிய சாப்பாட்டை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணுமே தவிர, நாங்க வெளியே போய் சொல்லுறாங்க ரெண்டு தேசிய பிரியாணி மிஞ்சு போயிடுச்சு, வெளியே போய் கொட்டின பெருமையா, தேசிய பிரியாணி மிஞ்சு போயிடுச்சான், வெளியே போய் கொட்டினாங்களா, அது பெருமையை சொல்றாங்க. இதுகளெல்லாம் மார்க்கத்தில் கூடவே கூடாது என்பதை புரிந்து கொண்டு என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் செல்லும் அல்லாஹ்வுடைய நியமத்தை எப்படி மதித்தார்களோ, எப்படி மதிக்க சொன்னார்களோ, சஹாபாக்கள் ஒவ்வொரு நியமத்துகளையும் எப்படி மதித்தார்களோ, அப்படி மதிக்கக்கூடிய நண்பர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் அருள்வாராக என்கிற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா பித்துனியா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வஃகினா அஸாபன்னார். இன் அல்ஹம்துலில்லாஹ், اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. جميع இருக்கிற சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது குதுபாவுல வழக்கமாக துஆக்களை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த மாதிரி நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி எல்லாம் நம்ம நம்மளை வந்து குறி வச்சு தாக்குறாங்க என்பதை நீங்க பாத்தீங்கன்னாக்க, சமீபத்துல வந்து நம்ம பிரதமரை அறிவித்தாரு கருப்பு பண ஒழிப்பு இல்லையா என்று சொல்லி, கருப்பு பண கள்ளப்பனை தீவிரவாதம் இதுகள்லாம் என்ன செய்ய போறேன், நான் ஒழிக்க போறேன் என்று அறிவிச்சுதான் ஆயிரம் ரூபாய் செல்லாது, ஐநூறு ரூபாய் செல்லாது என்று அறிவித்தாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கஷ்டங்கள் எல்லாம் வெறும் 50 நாளைக்கு, 50 நாளையில 2017 பிறந்து விட்டால் புதிய இந்தியா திறந்து விடும். 50 நாளையில எல்லா கஷ்டமும் சேர்ந்து இந்தியாவுடைய மறுமலர்ச்சியை நீங்க பார்க்க முடியும் என்றெல்லாம் சாதாரண ஒரு ரோட்ல போகக்கூடிய ஒரு தோட்டி அறிவிக்கல, அறிவித்தது யாரு, நாட்டின் பிரதமரை அறிவித்தார். இன்னைக்கு 5-50 நாளை தாண்டி 7 நாள் தாண்டி போயிட்டு இருக்குது, ஒண்ணும் இல்ல. இவருடைய நோக்கத்தை நீங்க பாத்தீங்க, கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்கவே முடியாதுன்றதே நான் சொல்லல. முன்னாள் நிதியமைச்சராக முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரமே சொல்றாரு, நாட்டை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ அடிப்படை அறிவு இல்லாதவர் நாட்டை ஆளக்கூடிய காரணத்தால இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்கிறாரு, கருப்பு பணத்தை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு பொருளாதாரத்தை படிச்சிருக்கிறாரு, சட்ட அமைச்சர நிதி அமைச்சரா இருந்தாரு அப்படின்னு சிதம்பரமே சொல்றாரு. இத கடைசி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்ன, முஸ்லிம்களை வந்து உறவு பார்க்கணும், அதே மாதிரி வருமானத்தை வந்து கோரிக்கிறாங்க. சமீபத்தில் பாத்தீங்கன்னா அதாவது அவங்களை விட எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறாங்களே அவங்க தரப்புல, இந்த 500-1000 தடுத்தாங்களே, அதுக்கு முன்னால யாரு அந்த பிஜேபி காரவங்க மத்தவங்க எல்லாம் கரெக்டா அவங்களுக்கு செய்தி தெரிஞ்சு எதை எதை வாங்கணும் எப்படி மறுக்கணும் எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டோம். நான் சொல்லல, சுப்பிரமணிய சாமியை சொல்றாரு, சுப்பிரமணிய சாமியை சொல்றாரு, இது எங்களுக்கு எல்லாம் முன்னாரே தெரியும், நாங்க எல்லாம் எப்படி சேஃப்டி பண்ணுமோ அப்படிலாம் சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்றாரு. அப்ப நம்ம மக்கள் முஸ்லிம்கள் யாரு மேல போறாங்க, மேல போறது மட்டும் இல்ல, மேல போன மக்கள் கல்விக்காக மருத்துவத்திற்காக முஸ்லிம் மக்கள் உதவி செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி மக்களை பாக்கறேன், அவங்களை கேவலப்படுத்தின அவமானப்படுத்தினேன், அவங்களை கஷ்டப்படுத்தினேன், அவங்களை கஷ்டப்படுத்தினா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற ஏழை ஏழை முஸ்லிம்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க என்கிற ஒரு சரித்திட்டத்தோடு இந்த ஈட்டியை உள்பட நிறைய பேர்கிட்ட வரலிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சோதனையாக நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒரு கஷ்டமான ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் என்ற காரணத்தால இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு அழகான துவாவை திருமலை குர்ஆனில் சூரத்துல் மும்தஹினா என்று சொல்லக்கூடிய 60வது அத்தியாயத்தின் 6வது வசனம், அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சோதனையான காலகட்டத்தை அடைந்து விட்டால் அவங்க கேட்டாங்களா, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரூ வகுஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம் என்பதுதான் அவர்கள் கேட்ட துஆவாக இருக்கிறது. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், என் அருமை சகோதரர்களே தலைவர்களே, 60வது அத்தியாயத்தின் முன்தகினா என்று சொல்லக்கூடிய 60வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த துஆவை யாரு கேட்கிறாங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரூ வகுஃபிர் லனா ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம் என்கிற துஆவை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த துஆவின் பொருள் என்ன என்று சொன்னால், ரப்பனா என்னுடைய ரப்பே லா தஜ்அல்னா ஃபித்னதன் எங்களை சோதனை பொருளாக ஆக்கி விடாதே, அல்லாஹ்வே எங்களை சோதனை பொருளாக ஆக்கி விடாதே. யாருக்கு? லில்லதீன கஃபரூ காஃபிர்களுக்கு, காதிர்கள்ட்ட எங்களை குடிச்சு கொடுத்து அவர்களுக்கு சோதனை பொருளாக யாரெல்லாம் எங்களை ஆக்கிறார்கள், ஒரு மருத்துவத்தை செஞ்சு ஒரு மாத்திரை மருந்தை பண்ணி முதல்ல மனுஷனை கொடுக்கறதுக்கு முன்னால எது கொடுப்பாங்க, பூனை கொடுப்பாங்க, பன்றி கொடுப்பாங்க, எலி கொடுப்பாங்க, அது மாதிரி டெஸ்ட் பொருளாக யாரெல்லாம் எங்களை ஆக்கிறாத அல்லா, காதிர்கள்ட்ட குடிச்சு கொடுத்து அவங்களுடைய ஆதிக்கும் அந்த அடக்குமுறை தாங்க முடியாம எங்களை கஷ்டப்படுத்தாத அல்லா, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னதன் எங்களுடைய ரப்பே எங்களை சோதனை பொருளாக ஆக்கி விடாதே. இல்லவீன கவரும் காதுகளுக்கு, எனவே என்னுடைய ரப்பே இனி எங்களை மன்னித்து விடுவாயாக, இன்னக்க அன்சல் அஸீஸுல் ஹகீம் நீதான் சர்வ வல்லமை மிக்கவனாக இருக்கிறாய், சர்வ ஞான மிக்கவனாக இருக்கிறாய் என்ற அழகானதுவா. இது போன கட்ட நஷ்டங்கள் அடக்குமுறைகள் சோதனை வருகிற போது இப்ராஹிம் நபி கேட்ட ஓதி அழகானதுவா என்ற காரணத்தால் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, திருமறை குர்ஆன்ல இது போன்ற துஆக்கள் அருளப்படுகிற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான துஆக்களை சஹாபாக்கள் என்று சொல்கிற போது சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு இந்த மாதிரியான துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ அமல் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தாவா செஞ்சாங்களோ, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் செய்யக்கூடிய தாவா செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய நபிவாய்களோடு சஹாபாக்களோடு இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் வஅக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.